ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்ம உருவில் அத்தியாயம் 8, பரத்தை அடைதல், பதம் 28, பாகம் 1. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா. வேதேஷு யஜ்ஞேஷு தபஸ்ஸு சைவ தானேஷு யத் புருஷ பலம் பிரசிஷ்டம் ஆயத்த தத் சர்வமிதம் விதித்வா யோகி பரஸ்தானமுபைதி சாத்யம். வேதேஷு யஜ்ஞேஷு தபஸ்ஸு சைவ தானேஷு யத் புண்ண பலம் பிரதிஷ்டம் அத்தேதி தத் சர்வ இதம் விதித்வா யோகி பரஸ்தானமுபைதி சாத்யம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ராச பக்திவிதானந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியார் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். பக்தி துண்டின் பாதையை ஏற்பவன் வேதங்களை படித்தல், யாகங்களை செய்தல், தவம் புரிதல், தானம் கொடுத்தல், கர்ம ஞான பாதைகளை மேற்கொள்ளுதல் ஆகியவற்றால் அடையப்படும் பலன்களை இழப்பதில்லை. பக்தி துண்டை செய்வதன் மூலமாகவே இவை அனைத்தையும் பெற்று இறுதியில் நித்தியமான உன்னத இடத்தை அவன் அடைகின்றான். ஓம் அஞ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சக்ஷரன்மிலேதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹம். நமாவோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமின் இதி நாமினே. நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சுன்யவாதி பாஷாத்த தேசதாரிணே. ஹே கிருஷ்ணா கருணா சிந்தோ தீனபந்தோ ஜெகத்பதே கோபேசா கோபிகா காந்த ராதா காந்த நமோஸ்துதேன். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. இப்போ அத்தியாயம் 8, பரத்தை அடைதல், பதம் 28, பாகம் 1 இருக்கின்றோம். பகவான் இந்த பதத்தில் பலவிதமான வேத சாஸ்திரங்களின்படி பலவிதமான காரியங்களை ஒரு மனிதன் செய்ய வேண்டும். ஆரியன் என்றால் வேதங்களை மதிப்பவன், வேதத்தில் சொல்லியிருக்கிறதை செய்பவன் ஆரியன் என்று அழைக்கப்படுகிறது. அவர்கள் பலவிதமான முறைகளை செய்ய வேண்டும். என்னென்ன முறை அப்படின்னா, வேதங்களை படிக்க வேண்டும். முதல் முதல்ல வந்து வேதங்களை படிக்க வேண்டும். அதுக்கப்புறம் பலவிதமான யாகங்களை செய்ய வேண்டும், தவம் புரிய வேண்டும், தானத்தை கொடுக்க வேண்டும், கர்ம ஞான பாதைகளை மேற்கொள்ள வேண்டும். இதுபோல பலவிதமான செயல்களை ஒரு மனிதன் செய்ய வேண்டும். பார்த்தீங்க அப்படின்னா, முதல் முதல்ல வந்து குருநாதரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட குருநாதரை தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் அவருக்கு கீழ் உட்காந்து என்ன பண்ணும், வேதங்களை படிக்க வேண்டும். நம்ம இஷ்டத்துக்கெலாம் வேதங்களை படிக்க முடியாது. ஏன் வேதங்களை படிக்க முடியாது அப்படின்னா, அப்படி வேதம் நம்மளே படிச்சுக்கலாம் அப்படின்னா பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் ஏன் அனுப்புகிறோம்? இப்போ குழந்தைங்களை வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம், எதுக்கு அனுப்புகிறோம்? ஒரு டீச்சர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டால் தான் வந்து என்ன பண்ண முடியும், அது ஒழுங்காக கற்றுக்க முடியும். நம்மளே நம்ம இஷ்டத்துக்கு நானே கற்றுக்கிறேன் அப்படின்னா அது எப்படி கற்றுக்க முடியுமா? முடியாது. அதுபோல் சாஸ்திரங்களும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு குருநாதரிடம் செல்ல வேண்டும், குருகுலம் செல்ல வேண்டும், அவருக்கு கீழ் அமர்ந்து வேதங்களை படிக்க வேண்டும். அதுக்கப்புறம் பல விதமான தவம் புரிதல் வேண்டும். பல விதமான தவம் புரிய வேண்டும், யாகங்கள் செய்ய வேண்டும். தவம் அப்படின்னா வேத காலத்தின் படி பார்த்தீங்க அப்படின்னா, காலங்காத்தால விடியங்காத்தால வந்து பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னாடியே வந்து பிரம்மச்சாரிகள் எழுந்து விடுவார்கள் உறக்கத்திலிருந்து. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் வந்து அந்த நேரத்தில் வந்து குளிக்க வேணும். 3 மணிக்கோ 4 மணிக்கோ 5 மணிக்கோ பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு குளிக்க வேண்டும். அப்படி குளிக்கும் பொழுது நம்ம வந்து குளிர் காலத்தில் வந்து ஹீட்டரும், ஹீட்டரை வந்து வெயில் காலத்தில் வந்து குழுன்னு இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து குளிக்க முடியாது. அங்கே அரியிலையோ அருவியிலையோ நதியிலையோ என்ன தண்ணி இருக்கிறதோ, எவ்வளோ குளிராக இருந்தாலும் எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் அந்த தண்ணியில் தான் குளிக்கணும். அதை தான் வந்து தவங்கள். அதுக்கப்புறம் வந்து தேவையில்லாத ஏசி வந்து ஏசி ரூமில் போயிட்டு இருக்கிறது, ஃபேன் வந்து அது மாதிரிலாம் வந்து அங்கே குருக்குள்ளெலாம் வந்து இருக்கவே முடியாது. அதுக்கப்புறம் எப்படி ஒரு வேலைக்காரன் எப்படி இருப்பானோ அதுபோல் வந்து அந்த பிரம்மச்சாரி குருநாதரிடம் இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடாக போய் பிச்சை எடுக்க வேண்டும். பிச்சை அப்படின்னா அந்த வேத காலங்களில் பார்த்திங்க அப்படின்னா குரு யார்கிட்டையும் பணம் வாங்க மாட்டார். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கன்னா ஒரு வீடு குடி போகிறோம், இல்லைனா ஒரு கல்யாணம், இல்லைனா ஒரு யாக யக்கம் பண்ணோம் அப்படின்னா பிராமணர்களுக்கு இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, பணம் கொடுக்குறாங்க, 5,000, 10,000 எவ்வளோ கேட்குறாரோ அவ்வளோ கொடுக்குறாங்க. ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி பணம் யாரும் வாங்க மாட்டாங்க. ஏன் வாங்க மாட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அரிசி பருப்பு எல்லாவற்றையும் அவர்கள் கொடுத்து விடுவார்கள். அதனால் பிராமணருக்கும் எதுவும் தேவையும் கிடையாது. அதை வாங்குவாங்க, அங்கே குருக்குளுக்கு இந்த மாணவர்கள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு குருக்களை கொடுத்து அங்கே சமைச்சு சாப்பிடுவார்கள், அவ்வளோதான். ஒருத்தர் கேட்கலாம், ஏங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வீடாக போய் பிச்சை எடுக்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வீடாக சென்று அங்கே வந்து கொடுக்கக்கூடிய தானங்களை நம்ம வாங்கிட்டு வர்றோம் பொழுது அப்போ தான் வந்து தலை கணம் இல்லாமல் தலை குனிய கற்றுக்கொள்வோம், அடக்கம் என்பது வரும். பிரம்மச்சாரிகளுக்கு அடக்கம், பக்தர்களுக்கு அடக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தலை கணம் ஏறிடுச்சு அப்படின்னா ஆன்மீக விஷயங்கள் உள்ளே போகவே போகாது. எப்போ வந்து அடக்கத்துடன் ஒரு மனிதன் இருக்கிறானோ அப்போ தான் ஆன்மீக விஷயங்களே உள்ள நுழையும், ஆன்மீக விஷயங்களே அப்போ தான் உள்ள நுழையும். அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு கதவுலேருந்து இன்னொரு கதவுக்கு ஒருத்தர் கேட்கலாம், ஏன் இப்படி அப்படி போனால் மட்டும்தான் வந்து அடக்கம் வருமா அப்படின்னா, ஆமாம், அதுதான் வந்து இந்த மாதிரியாக ஒவ்வொரு வீட்லேயும் போயிட்டு நம்ம வாங்கும் பொழுது தான் வந்து அடக்கம் அதிகமாக வரும். அப்போ வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, வரி அப்படின்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டேக்ஸ் கட்டுறோம். அரசாங்கத்துக்கு என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு வீட்லேயும் இந்த வரி அந்த வரி அப்படின்னு கட்டுறோம். ஆனால் அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி வரிங்கள்லாம் கிடையவே கிடையாது. குரு இருப்பார், குரு சொல்லி கொடுப்பார், குருக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் போயிட்டு மாணவர்கள் ஒவ்வொரு வீடாக வாங்கி வருவார்கள். அதே நேரத்தில் வந்து வீட்டில் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னா, எங்கள் வீட்டில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சென்று விடுவார்கள். அதுபோல் வந்து இந்த பிரம்மச்சாரிகள் இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மச்சாரிகள் இந்த குருகுலத்தில் கொண்டு வந்து கொடுத்த பிறகு வந்து உணவு சமைத்து பகவானுக்கு அர்ப்பணம் செய்வார்கள். அதுக்கப்புறம் வந்து குருநாதர் பிரம்மச்சாரியிடம் சொன்னால் தான் சாப்பிடுவார்கள். பிரம்மச்சாரிகிட்ட வந்து போயிட்டு நீ சாப்பிடுப்பா அப்படின்னு சொன்னால் தான் அவர் சாப்பிடுவார். சாப்பிடாத அப்படின்னு சொல்லலை அப்படின்னா, சாப்பிட்றதுக்கு சொல்லலை அப்படின்னு அவர் சாப்பிட மாட்டார். இதான் நாங்கள் வம்பாக இருக்குது. ஆமாம், ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து இந்திரிய கட்டுப்பாடு இருக்கும். நம்மளாம் என்ன பண்ணுறோம், எங்கன்னா வந்து சிலேசாக ஸ்மெல் வந்துச்சு, நல்ல நறுமணம் வந்துச்சு அப்படின்னா இதை சாப்பிட்லாம் அதை சாப்பிட்லாம் நம்மளை இழுக்குது இல்லையா நாக்கு, அதை கட்டுப்படுத்துவதற்கானது தான் அந்த பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. அப்படி குருநாதர் எப்போ சொல்கிறாரோ அப்போ தான் அப்படிங்கும் பொழுது அப்போ இந்திரிய கட்டுப்பாடுகள் தானாக இந்த பிரம்மச்சாரிக்கு வரும் என்பதற்காக இதை பின்பற்றுகிறார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மாணவன் ஒரு பிரம்மச்சாரியாக இருக்கிறவன் 5 வயது முதல் 20 வரை குருகுலத்தில் இருக்கின்றான். அப்படி குருகுலத்தில் இருந்து அவன் கல்வியை கற்கும் பொழுது அவன் முதல் தரமான மாணவனாகவும் நல்ல குணநலங்களை உள்ள மாணவனாகவும் வருகின்றான். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் அதிகமாக படித்திருக்கிறார்களோ அவர்கள் தான் வந்து அதிகத்தனமான அசுரர்களாக இருக்கிறார்கள். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுப்பது இல்லை. எந்த பள்ளிக்கூடத்தில்னா எதனா அப்பா அம்மாட்ட எப்படி பழகணும் அப்படின்னு யாரெல்லாம் சொல்லித்தராங்களா, நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். குழந்தைங்கள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகுது, அது ஆனா உணா எல்லாம் படிக்குது, இருந்தாலும் அப்பா அம்மாட்ட எப்படி பழகணும், பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட எப்படி பழகணும், எது மாதிரியாக பழகணும் அப்படின்னு எதனா வந்து யாருனா வந்து சொல்லிக் கொடுக்குறாங்களா, நற்பண்புகளை யாருனா சொல்லிக் கொடுக்குறாங்களா அப்படின்னா வந்து துர்லபத்திலையும் வந்து துர்லபம். ஆனால் பிரம்மச்சாரிய வாழ்க்கையை பின்பற்றும் பொழுது குருகுலத்தில் இருக்கும் பொழுது அவன் முதல் தரமான மாணவனாக வருகின்றான். அதுக்கப்புறம் இந்த வேதங்களை படிப்பதற்கெல்லாம் ஏதோ பொழுதுபோக்கு, காலில் சேரில் உட்காந்துட்டு கால் மேலே கால் ஆட்டிட்டு ஏதோ பொழுதுபோக்குறதுக்காண்டி இந்த வேதங்களையும் சாஸ்திரங்களையும் படிப்பது கிடையாது. எல்லா நற்பண்புகளை வளர்த்து கொள்வதற்கு தான் வந்து படிக்கின்றோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பகவான் ஸ்ரீகிருஷ்ணரும் குருகுலம் போயிருக்கிறார். ஏன் குருகுலம் போகணும், அவர் போக வேண்டிய அவசியமே கிடையாது. முழுமுதற் கடவுள், அவர் போக வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா வேத ஞானங்களும் வந்து அவரிடம்தான் வருகிறது. அவர் தான் வந்து உலகத்துக்கு தந்தை, உலகத்துக்கு குரு. ஆனால் வந்து அவர் எதுக்கு போகிறார் குருகுலத்துக்கு அப்படின்னா வந்து மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி வந்து அரசனே வந்து ஒரு பாதை பின்பற்றலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ மக்களும் பின்பற்ற மாட்டார்கள். அதனால தான் பகவான் என்ன பண்ணுகின்றார், அவரே வழி நடத்துகின்றார். நான் முழுமுதற் கடவுளாக இருந்த பொழுதிலும் நானும் வந்து பாதையை பின்பற்றுகின்றேன். சாஸ்திரத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை நானும் பின்பற்றுகின்றேன். எதற்காண்டு என்றால், இந்த மாதிரி கிருஷ்ணர் கடைபிடிக்கவில்லை, நான் ஏன் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டு விடுவார்கள். கிருஷ்ணரும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சாந்திப்பணி முனி ஆசிரமத்துக்கு போனார். அப்போ சாந்திப்பணி என்ன பண்ணுவார், ஒரு நாள் விறகு எடுத்துகிட்டு வர சொல்வார் அடுப்பறிக்கிறதுக்காண்டி. அப்போ கிருஷ்ணர் கிருஷ்ணருடைய நண்பர்கள் எல்லாமே வந்து வனப்பகுதிக்கு சென்ற விறகு எடுத்து வரும்பொழுது பயங்கர மழை பெய்யும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அங்கேயே இருப்பாங்க. அப்போ குருநாதர் தேடி கொண்டு செல்வார். இது போல சம்பவங்கள் தவங்கள் புரிய வேண்டும் ஒரு பிரம்மச்சாரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 25 வயது ஆயிடுச்சு அப்படின்னா அவருக்கு விருப்பப்பட்டால் அவர் சன்னியாசியாக பிரம்மச்சாரி அதை கடைபிடித்து பின்னால் சன்னியாசியாக ஆகலாம். இல்லை அவருக்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பங்கள் இருந்துச்சு அப்படின்னா 25 வயதில் ஒரு வந்து நல்ல பெண்மணியாக பார்த்து திருமணம் செய்து கொள்ளலாம். அப்படி திருமணம் செய்து கொண்ட பிறகும் பலவிதமான தவங்கள் இருக்கின்றன. ஏன் அப்படின்னா வாழ்க்கையில் இன்னும் முன்னேறுவதற்காண்டி பலவிதமான தவங்கள் செய்ய வேண்டும் சாஸ்திரங்களின்படி. ஒருத்தன் வந்து கிரகஸ்தான் கிரகமேதி என்று இருவகைப்படும். இப்போ திருமணமானவர்களிலே இருவகையாக பிரித்து கொள்ளலாம், கிரகஸ்தர்கள் கிரகமேதிகள் என்று. கிரகஸ்தர்கள்னா என்ன அப்படின்னா சாஸ்திரங்களின் சொல்லியிருக்கின்ற விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். ஒரு கணவனையும் மனைவியும் இணைந்து குழந்தைகளை பெறுவதற்காண்டி காமம் இருக்கலாம். இருந்தாலும் வந்து என்னென்ன வேத சாஸ்திரங்களையோ சொல்லவில்லையோ அவர்கள் போல விலங்கினங்கள் போல நாங்கள் எங்கள் இஷ்டம் எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் வாழ்வோங்க, சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருந்தோம் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர்கள் இஷ்டத்துக்கு போல வாழ்வது கிரகமேதி என்று அழைக்கப்படுகிறது. சாஸ்திரத்தின் சொல்லியிருக்கிறது போல வாழ்வது கிரகஸ்தர்கள் என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் அவர் வந்து தானம் கொடுக்க வேண்டும். ஒரு கிரகஸ்தர் அப்படின்னா தானம் கொடுத்தே தீர வேண்டும். தானம் கொடுப்பது இடம் பொருள் ஏவல், அதை பொறுத்து கொடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் பகவான் வந்து வரப்போகிற இன்னும் 17வது 18வது அத்தியாயங்கள் சொல்வார், தானம் யாருக்கு கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும், என்ன மனோபாவத்துடன் கொடுக்க வேண்டும், அது போன்ற சத்துவம் ரஜோகுணம் தமோகுணம் ஒவ்வொருத்தரும் எப்படி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி பகவான் கூறியிருக்கின்றார். அதுபோல தானம் கொடுக்க வேண்டும். நம்ம பகவத்கீதாவில் வந்து பகவான் தானம் கொடுக்க சொல்லியிருக்கார். அதனால் வந்து வர்றவர்கள்கிட்ட எல்லாம் நம்ம கதவு தட்டுறவங்கள்ட்டெல்லாம் தானம் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நல்ல மனிதர்களுக்கு, பக்தர்களுக்கு, வைஷ்ணவர்களுக்கு பகவத் சேவையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுவதற்காண்டி தான் வந்து தானங்கள் கொடுக்க விட வேண்டும். ஏதோ ஒரு பிச்சைக்காரன் வந்தான், அவன்கிட்ட போட்டான், அவன் பாட்டுக்கு என்ன பண்ணுவான், இந்த போய்ட்டு எங்கன்னா மது அறந்துவிட்டு யாருன்னா கொண்டுட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்க, அவன் அவனுக்கு வரக்கூடிய பாவங்கள்லாம் நமக்கும் வந்து சேர்ந்துடும். ஏன் அப்படின்னா நம்ம தானே காசு கொடுத்தோம். அதுக்கப்புறம் யாரோ திருட்டான் வரான், அவன்கிட்ட காசு கொடுத்துட்டோம், அவன் என்ன பண்ணுவான், யாருனா போய் கொண்டுட்டான், இல்லை இந்த மாதிரி ஏதோ தப்பு காரியம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதிலிருந்து வரக்கூடிய பலன்கள் பாவ செயல்கள் நமக்கு தான் வரும். அதனால் வந்து பகவான் எங்கே என்ன யாரிடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறாரோ பகவத் விஷயங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் நம் தானமும் கொடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் கிரகஸ்தன் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகின்றான். அதுக்கப்புறம் 50 வருடங்கள் ஆகிவிட்டது அப்படின்னா கணவனும் மனைவியும் இரண்டு பேரும் வனப்பிரசத்தை எடுத்துக்கொள்கின்றார்கள். வனப்பிரசம் என்றால் 50 முதல் 75 வயது வரைக்கும் வானப்பிரசர்கள் என்று அழைக்கப்படுகிறது. அவர்கள் என்ன பண்ணுவாங்க, பலவிதமான தவங்களை புரிகின்றனர். சில நேரத்தில் வந்து கோயிலில் போய் தங்கிக் கொள்வார்கள், முழு நேரமும் வீட்டை விட்டுவிட்டு கோயில் தங்கி விடுவார்கள். இல்லைனா வனப்பகுதிக்கு சென்று அங்கே மான் தொலை உடுத்தி கொண்டு மிகவும் எளிமையான உடையுடன் மான் தொலை உடுத்திக் கொள்வார்கள். அப்படி உடுத்திக் கொள்ளும் பொழுது கணவன் வந்து எந்த விதமான உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவர் செய்வதில்லை. அதுக்கப்புறம் படிப்படியாக வந்து பக்தியை பயிற்சி செய்ய வேண்டும், வனப்பகுதியில் செய்ய வேண்டும், வனப்பிரசர்களாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 75 வயது ஆகிவிட்டது அப்படின்னா அதுக்கப்புறம் மனைவி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்து விடுவார்கள். கணவன் மனைவியை வீட்டுக்கு அனுப்பி வைத்து விட்டு கணவன் என்ன பண்ணுவார், சன்னியாசத்தை எடுத்துக்கொள்வார். இதுதான் வந்து வேத முறை சொல்லி இருக்கின்றது. அப்படி செய்யும் பொழுது ஒருவன் வந்து சொர்க்கலோகத்துக்கு செல்கின்றான். சொர்க்கலோகத்துக்கு செல்கின்றான் இல்லை என்றால் வைகுண்டத்தை அடைகின்றான். அப்படி சொர்க்கலோகம் செல்கின்றான் என்றால் அவன் முன்னேறுகின்றான், திரும்பவும் பலவிதமான தவங்களை செய்கின்றான். அப்படி பலவிதமான தவங்களை செய்து அவன் மேலும் 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 வாழ்க்கையில் முன்னேறுகின்றான். அப்படி வாழ்க்கையில் மேலும் 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 முன்னேறி அதுக்கப்புறம் பிரம்மஜோதியை அடைகின்றான் இல்லை என்றால் வைகுண்டத்தை அடைகின்றான். இதெல்லாம் கேட்கும் பொழுதே நமக்கு வந்து இதெல்லாம் நம்மளால முடியாதுங்க அது மாதிரி சொல்கிற மாதிரி வந்து இருக்கிறது. இதுதான் வந்து வேதங்களில் என்னென்ன சொல்லியிருக்கிறது. ஒருவன் வந்து பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்க வேண்டும், குருகுலம் செல்ல வேண்டும், குருநாதரிடம் அவர் அங்கீகரிக்கப்பட்ட குருநாதரின் கீழ் வேதங்களை படிக்க வேண்டும். படித்த பிறகு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரோட வீட்லேயும் போயிட்டு வந்து பொருட்களை பல பொருட்களை வாங்கி வர வேண்டும். குருநாதர் சாப்பிடு என்று சொன்னால் மட்டும்தான் சாப்பிட வேண்டும். அதுக்கப்புறம் இதுபோல் பல விதமான முறைகளை பகவான் கொடுத்திருக்கின்றார் சாஸ்திரங்களையும் வேதங்களையும். இதெல்லாம் வந்து எவன் யார் வந்து இதெல்லாம் செய்கிறார்களோ அதில் என்னென்ன பலன்கள் வருமோ பக்தர்கள் பார்த்தேன் அப்படின்னா இதெல்லாம் செய்ய மாட்டார்கள் அப்படின்னா இவர்கள் செய்வதைப் போல அவர்கள் செய்ய மாட்டார்கள். இருந்தாலும் பகவான் பகவத்கீதையில் இங்கே சொல்கின்றார் எப்படி அவர்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் கிடைப்பதோ அவன் பக்தன் நேரடியாக கிடைக்கும் என்று சொல்கின்றார். அதனால் நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம் எப்படி பக்தன் வந்து இந்த மாதிரியான தவங்கள் தானங்கள் வந்து வேதங்களை படிப்பது இதில் வரக்கூடிய பலன்களை எவ்வாறு பக்தன் பக்தி செய்து பெறுகின்றான் அப்படிங்கிறத பற்றி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி, ஹரே ராம் 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 ஹரி ஹரி. ஹரே கிருஷ்ணா, நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.